விவிலிய தேடல் வீட்டு பொறுப்பாளர் ஓமை பகுதி 4.
எனது அருமை அன்புள்ளங்களே, தனக்கென ஒரு வீடோ காரோ இல்லாமல் பணியாற்றும் முதலமைச்சர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விளைகின்றேன். இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சராக 1998 முதல் தொடர்ந்து பணியாற்றி வரும் 64 வயது நிரம்பிய திருவாளர் மாணிக் சர்க்கார் அவர்கள் இந்திய முதலமைச்சர்கள் அனைவரிலும் மிக 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 எளிமையானவர், நேர்மையாளர். முதலமைச்சர் பணிக்கென இவர் பெறும் ஊதியம் அனைத்தையும் தனது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அளித்து வருகின்றார். அவர்கள் இவருக்கு வழங்கும் 5,000 ரூபாய் மட்டுமே இவரது மாத செலவாகின்றது. இவரது மனைவி திருமதி பாஞ்சாலி அவர்கள் சாதாரண ரிக்ஷாவில் ஏறி கடைகளுக்கு செல்கின்றார். அவருடன் தற்காப்பு படையினர் செல்வதில்லை. பிகாம் பட்டம் பெற்றுள்ள திரு மாணிக் சர்க்கார் அவர்கள் தனது 23 வயதில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினரானார். 1998 முதல் 4 திரிபுரா மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் அம்மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றி வருகின்றார். 2008 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திரு சர்க்கார் அவர்கள் தன் சொத்து விவரங்களை வெளியிட்ட போது அவரது வங்கி இருப்பு தொகை எவ்வளவு தெரியுமா? 16,210 ரூபாய். 5 பிறகு, இந்த ஆண்டு பிப்ரவரியில் அங்கு நடைபெற்ற தேர்தலுக்கு முன் அவர் தன் சொத்து விவரங்களை வெளியிட்ட போது அவரது வங்கி இருப்பு 10,800 ரூபாயாக குறைந்திருந்தது. அன்பு இதயங்களே, 15 முதலமைச்சராக பணியாற்றிய ஒருவர் வங்கியில் சேமித்துள்ள தொகை 10,800 ரூபாய் என்று கேட்கும்போது நமது மனம் நம்ப மறுக்கின்றது இல்லையா? கட்டாயம் இவர் வேறு வழிகளில் சொத்து சேர்த்திருப்பார் என்றும் எண்ணத் தோன்றுகின்றது இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, இதுவரை திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சரை குறித்து வெளிவந்துள்ள இந்த விவரங்களில் பாதி அளவு உண்மையாக இருந்தாலும் இவர் உயர்ந்ததொரு மனிதர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவாளர் மாணிக் சர்க்கார் அவர்களை குறித்து ஏன் இந்த விளம்பரம் என்று நீங்கள் எண்ணினால் அதற்கு 2 காரணங்களை நான் சொல்லக்கூடும். முதல் காரணம், அக்டோபர் 2 நாம் கொண்டாடும் காந்தி ஜெயந்தி விழா. உடுத்துவதற்கு ஒரே ஒரு துணி மட்டுமே வைத்திருக்கும் வறியோருடன் தன்னை இன்னும் அர்த்தமுள்ள வகையில் இணைத்துக் கொள்ள தான் உடுத்தும் பாணியை மாற்றியவர் காந்தியடிகள். அன்பு நெஞ்சங்களே, காந்தியடிகளை பணத்தாள்களில் அச்சிட்டு நேர்மையற்ற பல வழிகளில் அந்த உருவம் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்தியாவில் அவரை போல வாழ முற்படும் பிற உயர்ந்த உள்ளங்கள் பிறந்துள்ளனர் என்பதை நமக்கு நினைவுறுத்தவே திரு சர்க்கார் அவர்களை பற்றிய இந்த விவரங்கள். இது முதல் காரணம். 2 காரணம், வீட்டு பொறுப்பாளர் ஓமையை சிந்தித்து வரும் நாம் வீட்டு பொறுப்பாளர், நாட்டு பொறுப்பாளர் என்ற ஒப்புமை வார்த்தைகளை வைத்து கடந்த வார விவிலிய தேடலில் மேற்கொண்ட ஒரு முயற்சியின் தொடர்ச்சியாக திரு மாணிக் சர்க்கார் அவர்களை நாம் எண்ணி பார்க்கலாம். அன்புள்ளங்களே, 2014 மே மாதத்திற்குள் இந்தியாவில் நாட்டு பொறுப்பாளர்களாக பணியாற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது திரு மாணிக் சர்க்காரை போன்று மனசாட்சியுள்ள பொறுப்புள்ள வேட்பாளர்களை தேடும் முயற்சிகளை செய்யலாமே என்ற எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் நாம் இன்றைய விவிலிய தேடலை துவங்குகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, வீட்டு பொறுப்பாளர் உவமையின் இறுதியில் இயேசு வழங்கும் ஒரு தீர்க்கமான உறுதியான எண்ணம் மிகவும் புகழ்பெற்றதொரு வாக்கியமாக பல சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இயேசு கூறிய திட்டவட்டமான எச்சரிக்கை இதுதான், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இயேசு தந்த இந்த எச்சரிக்கைக்கு பரிசேயர் தந்த பதிலிருப்பை நற்செய்தியாளர் லூக்கா அடுத்த வரிகளிலேயே குறிப்பிட்டுள்ளார்.
பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர்
என்று லூக்கா நற்செய்தி 16:14 இறை சொற்றொடரில் நாம் வாசிக்கின்றோம். பரிசேயர் இயேசுவை ஏளனம் செய்தனர் என்பதை வாசித்ததும் அவர்கள் கொண்டிருந்த அகந்தையை எண்ணி அவர்கள் மீது கோபம் கொள்கின்றோம், அல்லது அவர்கள் அறியாமையை எண்ணி பரிதாபப்படுகின்றோம். ஆனால் அன்புள்ளங்களே, அவர்கள் ஏன் ஏளனம் செய்தனர் என்பதை புரிந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும். அவர்களையொத்த மனநிலை நம்மிடம் அவ்வப்போது தலை காட்டுகின்றதா என்ற ஆய்வையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அன்பு இதயங்களே, செல்வம் இறைவனிடமிருந்து வரும் கொடை, ஏழ்மையோ இறைவன் தரும் சாபம் என்ற எண்ணத்தில் சிறுவயது முதல் வளர்க்கப்பட்டவர்கள் பரிசேயர்கள். அவர்களுக்கு இத்தகைய எண்ணங்களை தந்தவர்களில் ஒருவர் மன்னன் சாலமோன். குறிப்பேடு 2:9 நாம் காண்பது போல், செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். செல்வத்தையும் ஞானத்தையும் அளவற்ற முறையில் பெற்றிருந்த சாலமோன் வழங்கிய நீதிமொழிகளில் ஒன்று செல்வத்தை இறை ஆசியோடு இணைத்து பேசுகின்றது.
நீதிமொழிகள் பிரிவு 10. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம்.
அன்பு இதயங்களே, இறைவனின் ஆசியால் செல்வச் செழிப்பில் வாழ்ந்த சாலமோனை குறித்து பழைய ஏற்பாட்டின் இரு நூல்களில் விரிவான விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. நேரம் கிடைத்தால் இந்த இரு பகுதிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். அரசர்கள் முதல் நூல் 10 14-29 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள், குறிப்பேடு 2:9 13-28 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள் என்பன இந்த இரு பகுதிகள். ஏறத்தாழ ஒரே எண்ணங்கள் இந்த இரு பகுதிகளிலும் கூறப்பட்டுள்ளன. சாலமோனின் செல்வத்தை குறித்து அரசர்கள் முதல் நூலில் கூறப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து இதோ ஒரு சில வரிகள்.
அரசர்கள் முதல் நூல் பிரிவு 10. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ 27,000 கிலோ. அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு. அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வேய்ந்தார். சாலமோன் அரசரின் பானபாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் பசும் பொன்னாலுமானவை, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை.
உலக மன்னர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் என்று கருதப்பட்ட சாலமோனின் புகழுக்கு மணிமகுடமாக விளங்கியது அவர் எழுப்பிய எருசலேம் கோவில். எனவே சாலமோனின் நீதிமொழிகளையும் அவர் எழுப்பிய கோவிலையும் அடிப்படையாக கொண்டு தங்கள் வாழ்வை அமைத்து கொண்ட பரிசேயர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு எள்ளி நகையாடியதில் ஆச்சரியமில்லையே. ஆனால் அன்புள்ளங்களே, சாலமோனின் வாழ்விலிருந்தும் வார்த்தைகளிலிருந்தும் பரிசேயர்கள் தங்களுக்கு சாதகமாக அமைந்த ஒரு சில பகுதிகளையே மனதில் பதித்துக் கொண்டனர். செல்வச் செழிப்பால் சாலமோன் வாழ்வில் நிகழ்ந்தவற்றையும் அதன் விளைவாக சாலமோன் வழங்கிய அறிவுரைகளையும் அவர்கள் முழுமையாக சிந்தித்திருந்தால் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு வழங்கிய அந்த எச்சரிக்கையை கேட்டு ஏளனம் செய்திருக்க மாட்டார்கள் பரிசேயர்கள்.
உலகு நிரந்தரமா, என் வாழ்வு நிரந்தரமா, உறவு நிரந்தரமா, இந்த உயிர்தான் நிரந்தரமா, உலகு நிரந்தரமா.
எனது அருமை அன்புள்ளங்களே, சாலமோனின் சிறப்பு என்று அரசர்கள் முதல் நூல் 10 நாம் காணும் பகுதியை தொடர்ந்து 11 சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடல் என்ற பகுதி கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அவரது செல்வச் சிறப்பை கூறும் குறிப்பேடு 2:9 இறுதியில் சாலமோனின் இறப்பு கூறப்பட்டுள்ளது. ஞானத்திற்கு ஓர் இலக்கணமாக வாழ்ந்த சாலமோனே மிகுதியான செல்வம் தன்னை சூழ்ந்தபோது நிலை தடுமாறி போனார். துன்பங்களை அடுக்கடுக்காக சந்தித்தார். கடவுளை காண முடியாதவாறு செல்வம் தன்னை பார்வையிழக்கச் செய்தது என்பதை சாலமோன் உணர்ந்தார். செல்வம் இறைவனின் ஆசி என்று அவர் கூறியதை நீதிமொழிகள் நூல் 10 நாம் கேட்டோம். அதே நீதிமொழிகள் நூல் 15 சாலமோன் கூறும் வார்த்தைகள் வேறுபட்டு ஒலிக்கின்றன. இறைவனுக்கு முன் செல்வத்தின் உண்மை மதிப்பு என்னவென்று சாலமோன் கூறும் அறிவுரை இதோ.
பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல்.
கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கூறிய தீர்க்கமான எச்சரிக்கை குறிப்பாக அவரது சீடர்களுக்கும் அவரை சுற்றி அமர்ந்திருந்த மக்களுக்கும் என்பதை நாம் உணர்கின்றோம். செல்வத்துக்கு பணிவிடை செய்யும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசு கூறும் ஓர் ஆலோசனை இவ்விதம் ஒலிக்கின்றது.
நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள்.
அன்பு இதயங்களே, நிலையான உறைவிடங்களில் அதாவது நிலை வாழ்வில் நம்மை வரவேற்க காத்திருக்கும் நண்பர்கள் யார்? அவர்கள் எப்போதுமே நம்மை சுற்றியுள்ள ஏழைகளே என்பதை ஓர் உவமை வழியாக இயேசு கூறியுள்ளார். செல்வரும் லாசரும் என்ற மிக புகழ்பெற்ற உவமையில் நம் தேடலை அடுத்த வாரம் துவங்குவோம்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.